வணக்கம் தந்தை பன்னீர்செல்வம்.
வணக்கம் சகோதரி அவர்களே.
வத்திக்கான் வானொலிக்கு முதல் முறையாக வருகை தந்திருக்கின்றீர்கள். எம் நேயர்கள் சார்பில் தங்களை நாங்கள் வரவேற்கின்றோம். முதலில் இந்த நற்செய்தி அறிவிப்பு ஆணையத்தை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள்.
தேசிய அளவிலான இந்த நற்செய்தி அறிவிப்பு ஆணையம் இந்தியாவில் 2001 முழு அளவில் துவங்கப்பட்டது. இந்த ஆணையத்தில் ஆயர் வந்து தலைவராகவும் ஒரு அருட்தந்தை செயலராகவும் 2 வந்து அங்கத்தினர்களாகவும் அதில் இருக்கிறார்கள். இந்த செயற்குழு இந்திய அளவிலான நற்செய்தி அறிவிப்பை திட்டமிட்டு செயல்படுத்துகிறது. இந்த நற்செய்தி அறிவிப்பு ஆணையம் அகில இந்திய ஆயர்களின் பெயரால் நடத்தப்படுகிறது. இந்த ஆணையத்திற்கான செயலகம் மத்திய பிரதேசத்திலே பச்மடி என்ற இடத்திலே சுவார்த்தா கேந்திர என்ற பெயரிலே அந்த புதிய நற்செய்தி அறிவிப்பு மையம் ஒன்று 2011 துவங்கப்பட்டது. அந்த அலுவலகத்திலிருந்து நான் செயல்படுகிறேன். என்னோடு 3 ஒரு பொதுநிலையினர் முழு நேரமாக இருந்து அங்கு செயல்படுகிறோம். அங்கு 100 தங்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு வசதிகள் எல்லாம் அந்த மையத்தில் இருக்கிறது. நாங்கள் அங்கே 1 பயிற்சி, வேதியர்களுக்கான பயிற்சி, குருக்கள் துறவியர்க்கான பயிற்சிகள் எல்லாம் அங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம். மேலும் மறை மாவட்டங்களிலே அவர்கள் கேட்கிற போதெல்லாம் நாங்கள் சென்று குருக்கள் துறவியர் பொதுநிலையினர் அனைவரையும் ஊக்கப்படுத்தி அவர்களை நற்செய்தி அறிவிப்பு என்றால் என்ன, நற்செய்தி அறிவிப்பை எப்படி செய்வது, அதுவும் புதிய விதத்திலே நற்செய்தி அறிவிப்பை எப்படியெல்லாம் செய்வது என்பதை குறித்து கருத்தரங்கு, தியானம் இதையெல்லாம் கொடுத்து வருகிறோம். இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால், இது வட இந்தியாவிலே நற்செய்தி அறிவிப்பு அதிகபட்சமாக வேதியர்களை மையப்படுத்தி இருப்பதனாலே வேதியர்களுக்கான ஒரு நல்வாழ்வு திட்டத்தையும் கூட எங்கள் மையத்திலிருந்து நாங்கள் துவங்கியிருக்கிறோம். அதே சமயத்தில் பொதுநிலையினரை மையப்படுத்தி முழுநேர பணியாளர்களை ஒருங்கிணைக்க புனித ஜான்பால் அன்பியம் என்ற பெயரிலே கொய்னோனியா ஜான்பால், அதாவது கம்யூனிட்டி ஆஃப் மிஷினரி டிசைபிள்ஸ் என்ற பெயரிலே நாங்கள் ஒரு இயக்கத்தை துவங்கியிருக்கிறோம். அந்த பொதுநிலையெல்லாம் யாரெல்லாம் நற்செய்தி அறிவிப்பிலே முழு நேரமாக ஈடுபட ஆர்வமாக இருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் ஒருங்கிணைத்து அவர்களுக்கு உருவாக்க பயிற்சிகளை எல்லாம் கொடுத்து அவர்களையெல்லாம் ஊக்கப்படுத்தி எந்தெந்த இடங்களுக்கு கேட்கிறார்களோ அவர்களையெல்லாம் அனுப்ப நாங்கள் ஏற்பாடுகளை செய்து வருகிறோம். எடுத்துக்காட்டாக டால்டன்கஞ்ச் என்ற மறை மாவட்டத்தில் ஒரு இளைஞனை நாங்கள் அனுப்பியிருக்கிறோம். முழு நேரமாக தமிழகத்திலிருந்து சார்லஸ் என்ற ஒருவர், அவரை நாங்கள் உருவாக்கி அந்த இடத்திற்கு அனுப்பியிருக்கிறோம். அங்கே அவர் நற்செய்தி அறிவிப்பை தீவிரமாக செய்து வருகிறார். சிறப்பாக இளையவர்களுக்கு, இளைஞர்களை அவர் பார்த்து இளைஞர்களை சந்தித்து நற்செய்தியை அவர்களுக்கு அறிவித்து அவர்களையும் நற்செய்தி அறிவிக்கிறவர்களாய் உருவாக்குகிற ஒரு அற்புதமான பணியிலே அவர் ஈடுபடுகிறார். ஆகவே பொதுநிலையினரை அதிகமாக இந்த நற்செய்தி அறிவிப்பில் ஈடுபடுத்தி நிறைய மிஷினரிகளை, நற்செய்தி அறிவிப்பு பணியாளர்களை உருவாக்குவதுதான் இந்த மையத்தின் முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. கருத்தரங்குகள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். புதிய புதிய முறைகள் எப்படி நற்செய்தி அறிவிப்பது என்பதை கற்றுக் கொடுக்கிற ஒரு புதிய நற்செய்தி அறிவிப்பு கருத்தரங்குகளை உருவாக்கியிருக்கிறோம். இந்த இறையிறக்கத்தின் ஆண்டுக்கு கூட ஒரு பயிற்சியை நாங்கள் உருவாக்கிறோம். 8 புதிய முறையிலே மக்கள் இரக்கத்தை எப்படி அறிந்து கொள்வது, இரக்கத்தை அனுபவிப்பது எப்படி, இரக்கத்தின் தூதுவர்களாக அவர்கள் வாழ்வது எப்படி என்றெல்லாம் அவர்களை ஊக்கப்படுத்த உருவாக்க இந்த பயிற்சிகளை கொடுத்து வருகிறோம். அந்த மையத்திலிருந்து வெளியே நாங்கள் இருவராய் சென்று அந்த தியானங்களையும் கருத்தரங்களையும் நாங்கள் கொடுத்து வருகிறோம். அந்த மையத்தில் 1 பயிற்சி, 2 பயிற்சி, 1 பயிற்சி, அந்த பயிற்சிகளை எல்லாம் நாங்கள் கொடுத்து வருகிறோம்.
நற்செய்தியை புதிய வழியில் அறிவிப்பதாக சொன்னீர்கள், அதை எப்படி செய்கின்றீர்கள்?
நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் எழுதியிருக்கிற ஜாய் ஆஃப் த காஸ்பல் எவாஞ்சலி கௌதியம், நற்செய்தி அறிவிப்பின் மகிழ்ச்சி என்ற மடலிலே அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறது போல, அதே சமயத்தில் 2012 நடந்த ஆயர்களின் கூட்டம் புதிய நற்செய்தி அறிவிப்பை மையப்படுத்தியதாகவே இருந்தது. அதில் கூறப்பட்டிருக்கிற பல நற்செய்தி அறிவிப்பு செயல்பாடுகளை நாங்கள் உள்வாங்கி அந்த செயல்பாடுகளை மக்கள் அவரவர் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப, எடுத்துக்காட்டாக ஒருவர் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு இடத்திலும் புதிய வகையில் தான் நற்செய்தியை கொண்டு செல்ல வேண்டியிருக்கிறது. ஆகவே நற்செய்தி என்றால் என்ன என்பதை முழுவதுமாகவே முதலில் தெளிவாக அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறோம். நிறைய பேருக்கு முழுமையாக நற்செய்தி என்பது எது, அந்த நற்செய்தியின் அனுபவம் எது என்பதையெல்லாம் கூட தெளிவாக அவர்களுக்கு அறிவித்து ஒரு அனுபவபூர்வமான பயிற்சியாக கொடுத்து அதே சமயத்தில் நற்செய்தியை அறிவிக்கவும் அவர்களை அனுப்புகிறோம். தனித்தப்பட்ட மனிதர்களை சந்தித்து அவர்களுடைய தனி சூழ்நிலைகளுக்கு எப்படி நற்செய்தியை அறிவிப்பது,
எப்படி அறிவிப்பது,
எப்படி அறிவிக்கிறோம் என்றால் அவர்களையெல்லாம் முதலிலே அனுபவத்துக்குள் கொண்டு வர வேண்டும். நற்செய்தியை அறிவிப்பது என்பது இயேசுவை சொன்னால் மட்டும் போதாது, இயேசு அனுபவத்தை கொடுப்பது. இயேசு அனுபவத்தை கொடுக்க வேண்டுமென்றால் இயேசு அனுபவத்தை கொடுக்கிறவர் அனுபவத்தை கொண்டவராக இருக்க வேண்டும். அது கட்டாயமான ஒரு காரியம். அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்வது எப்படி, அந்த அனுபவத்தை மற்றவர்களுக்கு கொடுப்பது எப்படி என்பதை பொதுவாக கற்றுக் கொடுத்து விட்டு ஒரு சிறப்பான சூழ்நிலைகளுக்கு, ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் புதிய புதிய விதத்திலே அவர்கள் சொல்ல வேண்டியிருக்கிறது.
எடுத்துக்காட்டுக்கு ஒன்று சொல்லுங்களேன்.
முக்கியமாக அவர்களுடைய சாட்சிகளை, ஒவ்வொருவரும் அனுபவித்த சாட்சிகளை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள நாங்கள் பயிற்சி கொடுக்கிறோம். அந்த சாட்சிகள் தான் அந்த மக்களுக்கு இயேசு உண்மையாகவே இருக்கிறார், உண்மையாகவே வாழ்கிறார், அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார் என்பதை அந்த சாட்சிகள் மூலம் ஒவ்வொருவரும் வித்தியாசமான சாட்சியின் மூலம் மக்களை சந்திக்கிறார்கள். எடுத்துக்காட்டாக ஒரு சகோதரர் ஒரு இந்து சகோதரரை சந்தித்து பேசும்போது அவர் அவருடைய நோயை பற்றி அவர் சொல்லுகிறார், எனக்கு இந்த நோய் இருக்கிறது என்று. ஆனால் இந்த சகோதரர் நற்செய்தி அறிவிக்கிறவர் எனக்கும் அந்த நோய் இருந்தது அப்படின்றத உறுதிப்படுத்தி அந்த சாட்சியை, இயேசு என்னை சுகப்படுத்தினார் என்பதை அவர்களுக்கு சொல்லுகிற அந்த வழியிலே அவர் அந்த நற்செய்தியை உள்வாங்கிக் கொள்ளுகிறார், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறார், இயேசுவை தன்னுடைய கடவுளாக அவர் அறிக்கையிடுகிறார். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் அது வித்தியாசமாக இருக்கிறது. அது ஆவியினால், தூய ஆவியினால் மட்டுமே தூண்டப்பட்டதாக இருக்கிறது. இப்படிதான் இந்த நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்பதல்ல, மாறாக ஆவியானவரின் தூண்டுதலில் அவரோடு ஒன்றிணைந்து நாம் ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்ப ஆவியானவர் எப்படி பேசுகிறார், அவர்களுடைய உள்ளத்தை தொடுகிற அளவுக்கு, அந்த உள்ளத்திலே இயேசு நுழைகிற அளவுக்கு நான் நற்செய்தியை எப்படி அறிவிக்க வேண்டும் என்பது தான் பயிற்சிகள் மூலம் நாங்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறோம். நாங்கள் குழு குழுவாக கொடுத்து கொண்டு இருக்கிறோம், தனித்தனியாகவும் கொடுத்து கொண்டு இருக்கிறோம், தியானத்தின் வழியாகவும் கொடுத்து கொண்டு இருக்கிறோம்.
தந்தை பன்னீர்செல்வம், இப்படி நற்செய்தியை அறிவிக்கும் போது தனியாளாக, குழுவாக, பிற மதத்தவரிடமிருந்து, குறிப்பாக மதத்தில் தீவிரமாக இருப்பவர்களிடமிருந்து உங்களுக்கு எதிர்ப்பு இருக்கின்றதா?
இதுவரைக்கும் அந்த எதிர்ப்பை நான் சந்திக்கவில்லை. ஆனால் நற்செய்தி அறிவிக்க போகிறவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். நற்செய்தி அறிவிக்க கிராமங்களுக்கு போகிறவர்கள், நற்செய்தி அறிவிக்க தனித்தனியாக தைரியமாக தனியாகவே போகிறவர்கள் அதை சந்தித்திருக்கிறார்கள். சந்தித்து அவர்களுக்கும் நற்செய்தியை அறிவித்திருக்கிறார்கள். பிற மதத்தினர் இயேசுவுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள், இயேசுவை அவர்கள் விரும்புகிறார்கள், அன்பு செய்கிறார்கள். இயேசுவை தக்க விதத்திலே அவர்களுக்கு சொல்லும்போது அவர்கள் இயேசு யார் என்பதை கண்டுகொள்ளுகிறார்கள் என்றதெல்லாம் எங்களுடைய அனுபவமாக இருக்கிறது.
தந்தை பன்னீர்செல்வம், தங்களது நற்செய்தி அறிவிப்பு ஆணையம் ஆற்றி வரும் பணிகள் பற்றி எம் நேயர்களுக்கு விளக்கமாக சொன்னீர்கள். பகிர்வுக்கு நன்றி. வணக்கம்.
வணக்கம் சகோதரி அவர்களே.